ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு குறுக்கை வீரட்ட பதிகம் ஆதியில் பிரமணார் தாம். வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம்போற்றி ஊழி மலி திருவாத உரர் திருத்தல் போற்றி. திருச்சிற்றம்பலம் நம்ம பார்க்க போறது திருநாவுக்கரசர் தேவாரத்தில் ஆலாம் திருமுறை 49 பதிகம் ஆயிர் பிரமணார்தாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இது திரு குறுக்கை வீரட்டம் அப்படிங்கிற ஸ்தலத்தில் பாடினது. குறுக்கை வீரட்டம் அப்படிங்கிற ஸ்தலம் அஷ்டவீரட்ட தலங்களில் ஒன்று. நம்ம முன்னாடியே வேற ஸ்தலங்களை பற்றி பார்த்த பேசியிருக்கோம். அஷ்டவீரட்ட தலம்னாக்க சிவபெருமான் செய்த 8 வீர செயல்கள், அந்த 8 வீர செயல்களுக்கு தொடர்புடைய 8 கோவில்கள். திருவதிகை வீரட்டம் அது முப்பரத்தை எரித்தது, அதே மாதிரி திருக்கண்டியூர் வீரட்டம் பிரம்மாவோட தலையை கொய்தது, அது மாதிரி திருக்கோவில் வீரட்டம் அந்தகாசுரனை வதம் பண்ணது, அதே மாதிரி திருக்கடவுர் வீரட்டம் யமனை உதச்சது. இப்படியாக 8 வீரட்ட ஸ்தலங்கள். அதில் இன்னைக்கு பார்க்குற ஸ்தலம் குறுக்கை வீரட்டம் அப்படின்னு பேர். இது மயிலாடுதுறையிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் வடமேற்கு இருக்கு. இது காமதகன ஸ்தலம். இங்கே மன்மதன் சிவருமன் மேலே பானம் போட்டு சிவருமான் அவனை சுட்டு எரித்து சாம்பல் ஆக்கினார். அப்புறம் அவனுடைய மனைவி சிவருமான அழுது வேண்டவும் அவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து அவளுக்கு மட்டும் அவன் தெரிகிற மாதிரியும் மற்றவர்கள் கண்ணுக்கு அவன் தெரியாத மாதிரியும் ஆக்கினார். அதனால தான் அவனுக்கு மன்மதனுக்கு அனங்கன் அப்படின்னு ஒரு பேர், உடல் அற்றவன் அப்படின்னு ஒரு பேர். அந்த ஸ்தலம் இந்த திருக்குறுக்கை வீரட்டம், மன்மதன் எரிச்ச ஸ்தலம். இங்க இந்த திருநாவுக்கரசர் பாடின இந்த பதிகத்துல 10 பாட்டு இருக்கு. இந்த 10 பாட்டுலையும் ஒவ்வொரு பாட்டுலையும் அவர் ஒவ்வொரு வரலாற்றை சொல்றார். இது மாதிரி பிரம்மாவுக்கு அருள் புரிந்தது, திருமாலுக்கு அருள் புரிந்தது, சண்டீசருக்கு அருள் புரிந்ததுன்னு ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு வரலாறு சொல்லி அந்த பெருமானை போட்டுறார். அப்புறம் முதல் பாட்டு பார்ப்போம். ஆதியர் பிரமணார்தாம் அர்ச்சித்தார் அடியுனை கீழ் ஓதிய வேதனாவர் உணருமாறு உணரலுற்றார் சோதியுட் சுடராய் தோன்றி சொல்லினை இறந்தார் பல்பு கோதிவண்ட அறையின் சோலை குறுக்கைவீர் அட்டனாரே. இது பிரம்மாவுக்கு அருள் புரிந்ததை பற்றி சொல்றது. ஆதியில் பிரமணார்தான் அப்படின்னா ஆதினாக தெரியும், முன்னொரு காலத்தில் பிரமணார்தான் அர்ச்சித்தார் அடியணைக்கு. முன்னொரு காலத்தில் பிரம்மா சிவருமான வழிபட்டார், அர்ச்சித்தார் அடியணைக்கு, அவர் திருவடியே வழிபட்டார், அர்ச்சனை பண்ணார். அது இங்க சொல்றார். அப்போ இறைவன் அவருக்கு அருள் புரிந்தார். ஓதிய வேதனாவர் உணருமாறு உணரல் உற்றார். இந்த வேதனாவர்னாக்க பொதுவா சிவருமான சொல்லும், என்ன சிவருமான் வேதங்களை பாடி அருளினான், முதல் முதல்ல வேதங்களை பாடி அருளியவன் சிவருமான். வேதியா வேதகீதா அப்படிலாம் வரும், வேதம் பாடுவார் அவர். அதனால சிவருமான தான் பொதுவா சொல்லும் வேதனாவான்னு. ஆனா இந்த இடத்துல ஓதிய வேதனாவர் அப்படிங்கிறது இங்க பிரம்மாவை சொல்றது. ஓதினார் இல்லையா அவர், பிரம்மா இங்க வழிபட்டார். அந்த வேதனாவர்கிறது இங்க பிரம்மா, வேதங்களை பாடுபவன் பிரம்மா அப்படிங்கிற கருத்துல ஓதிய வேதனாவர்கிறது இங்க பிரம்மாவை சொல்றது. அப்படி இந்த பிரம்மா உணருமாறு உணரல் உற்றார் அப்படின்னாக்க அந்த பிரம்மாவுக்கு அந்த தன்னை உணர்ந்து ஓதி உணர்கின்ற அந்த அறிவு உண்டாகும்படியாக இறைவன் உணர்ந்தார் அப்படிங்கிற இந்த உணரல் உற்றாருங்கிறது சிவபெருமானுடைய செயல். இங்க உணருமாறுங்கிறது பிரம்மா உணருமாறு. சோதியுட் சுடராய் தோன்றி சொல்லினை இறந்தார். இங்க சொல்லினை இறந்தார் அப்படின்னாக்க சொல்லை கடந்தவர், இறத்தல் அப்படின்னாக்க கடத்தல்னு ஒரு அர்த்தம். நீங்க இப்போ பேச்சில் வந்து இறத்தல் அப்படின்னா இறந்தார்னா செத்து போயிட்டார் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் நம்ம இன்னைக்கு பிரயோகத்தில் இருக்கதான் பொதுவா. ஆனா இறத்தல் அப்படின்னாக்க கடத்தல் அப்படின்னு ஒரு அர்த்தம். சொல்லினை இறந்தார்னா சொல்லை கடந்தவர், அவருடைய தன்மைகளை சொல்லால சொல்லி விளக்க முடியாது அப்படிப்பட்டவர் அவர். அவர் சோதியுட் சுடராய் தோன்றி. சோதியுட் சுடர் அப்படின்னாக்க ஒளியினுள் ஒளியாக இருக்கிறவர் அவர். இப்ப நம்ம சூரியன் சந்திரன்லாம் சுடர் அப்படி இல்லையா, அந்த ஜோதிகள் ஆகாசத்தில் இருக்கிற ஜோதிகள்லாம் இருக்கே, சூரியன் சந்திரன் இதெல்லாம், அதுக்கெல்லாம் இருந்து ஒளி வீசுகின்றவர் சிவபெருமான் அப்படிங்கிறார். சோதியுட் சுடராய், ஒளியினுள் ஒளியாயிருப்பவன் அவன். அப்படி தோன்றி அவர் சொல்லை கடந்தவர், சொல்ல முடியாத தன்மைகளை உடையவர். அவர் எங்கே இருக்கார்? பல்பு கோதி வண்டு அறையும் சோலை குறுக்கை வீரட்டனாரு. அவர் திருக்குறுக்கை அப்படிங்கிற ஸ்தலத்தில் இருக்கார். அந்த ஸ்தலம் எப்படிப்பட்ட ஸ்தலம்? சோலைகளால் சூழப்பட்ட ஸ்தலம். அந்த சோலைகளில் நிறைய பூக்கள்லாம் இருக்கு. அந்த பூக்கள்ல வண்டுகள்லாம் ரீங்காரம் விட்டு தேன் குடிச்சு சந்தோஷப்பட்டு இருக்கு. அதான் பல்பு கோதி, பல பூக்களை கோதி கோதுறதுனாக்க அப்படி அந்த வண்டு மூக்கெல்லாம் வச்சு இப்படி இப்படி பூக்களை பண்ணுமே, அதான் அது கோதுறதும்பா. அப்படி பல் பூக்களை, பல பூக்களை கோதி வண்டு அறையும் சோலை, வண்டுகள் ரீங்காரம் செய்கின்ற சோலை உடைய குறுக்கை வீரட்டனாரு. அந்த குறுக்கை வீரட்டம் அப்படிங்கிற ஸ்தலத்துல இருக்கிற சிவபெருமான். அதனால இதுல சொல்ல வர்றது, பிரம்மா முன்னொரு காலத்துல சிவனை வழிபட்டார். அப்ப பிரம்மாவுக்கு ஞானம் உண்டாகும்படியாக சிவன் உணர்ந்தார். அப்புறம் அவன் தான், அந்த சிவபெருமான் தான் எல்லா சோதிகளுக்குள்ளேயும் சோதியினுள்ளேயும் சோதியாக இருக்கிறவன், ஒளியாக இருக்கிறவன், அவன் சொல்லை கடந்தவன் அப்படின்றது அந்த கருத்து. இது இதுல இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கு. இதுல ஒன்னு வந்து இந்த உணருமாறு உணரல் உற்றார் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. அப்புறம் சோதியு சுடராய் தோன்றி அப்படின்னு இன்னொரு ஃப்ரேஸ் இருக்கு. இது ரெண்டும் தத்துவ விளக்கங்கள்ல நிறைய பார்க்கலாம். இப்ப உணருமாறு உணரல் உற்றார் அப்படின்னாக்க அதுக்கு இந்த சித்தாந்த பொருள்லாம், சைவ சித்தாந்த விளக்கங்கள்லாம் நீங்க உரைகளை பார்க்கலாம். இந்த பாட்டு படிச்சப்போ திருவிசைப்பால முதல் பதிகம், ஒன்பதாம் திருமுறை முதல் பதிகம் இது மாதிரி அமைப்புல வரும். ஒளிவளர் விளக்கே அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு, அது நம்ம சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதுல முதல் பாட்டு, ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே, தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே, அழிவளர் உள்ளுக்கு ஆனந்த கனியே அம்பல மாடரங்காக வெளிவளர் தெய்வ குத்துகந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே. அல்ல திருமாலை தேவர் பாடுற பதிகம் அது. அதுல அவர் சொல்றார், சிவருமானே சிற்றம்பலத்தில் ஆடுகின்ற சிவருமானே, உன்னை தொண்டனேன் விளம்புமா விளம்பே, நான் உன்னை தொண்டனாகிய நான் சொல்லும்படியாக சொல்லு அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது நான் சொல்லும்படியாக என்னுள்ள இருந்து நீ சொல்லு அப்படிங்கிறார். இறைவன் நமக்குள்ள இருந்து செயல்படுகிறான், அப்படி நான் சொல்லும்படியாக நீ எனக்குள்ள இருந்து செயல்படு அப்படின்னு இறைவனை வேண்டுகிறார் அவர். அது இந்த அதோட விளக்கத்தில் பார்த்தாலும் தெரியும், 9.1.1 பாட்டது. அதோட விளக்கத்தில் பார்த்தாலும்னாக்க கொடுத்துருப்பா, இந்த காட்டும் உபகாரம் காணும் உபகாரம் அப்படின்லாம் இந்த சைவ சித்தாந்த கருத்துக்கள் எல்லாம் அதில் விளக்கி. அதனால இங்கே வந்து இறைவா நீ எனக்கு அவர் நான் சொல்லும்படியாக நீ என்னுள்ளிருந்து சொல்லு, என்னுள்ளிருந்து உணர்த்து, என்னுள்ளிருந்து செயல்படு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டில் சொல்லுவேன். அது மாதிரி இங்கே உணருமாறு உணர்வல் உற்றார் அப்படின்னா பிரம்மா உணரும்படியாக சிவன் உணர்ந்தார் அப்படிங்கிறார். அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த சோதியு சுடராய் தோன்றி அப்படிங்கிற ஃப்ரேஸ் நீங்க இந்த வேதாந்த வகுப்புகள் இதுக்காக போயிருந்தாலுனாக்க அதுல ஒரு உபனிஷத் வாக்கியம் சொல்லுவார், ந தத்ர சூரியோ பாந்தி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாஷா சர்வமேதம் விபாதி அப்படின்னு இது இது காட்டகோபனிஷத்துல வர்ற ஒரு வாக்கியம் அது. அதுல சொல்ற கருத்து இந்த சோதியுற்றராய் தோன்றி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கருத்து தான் அங்க சொல்றார். அந்த உபனிஷத் வாக்கியம் விளக்குறது, ந தத்திர சூரியோபாதி, அங்க சூரியன் ஒளி வீசவில்லை, ந சந்திர தாரகம், அந்த சந்திரனும் நட்சத்திரங்களும் ஒளி வீசவில்லை, நேமா வித்யுதோ பாந்தி, இந்த மின்னலும் ஒளி வீசல, குத்தோயம் அக்னி, அப்படிலாம் இருக்கிற இந்த நெருப்பை பத்தி என்ன சொல்லணும், தீபத்தை பத்தி என்ன சொல்லணும், தமேவ பாந்தம், நீ ஒத்தந்தான் ஒளி வீசுகின்றவன், அனுபாதி சர்வம், அந்த எல்லாம் உன்னுடைய ஒளியை தொடர்ந்து பிரதிபலிக்கின்ற உன் ஒளியின் அடிப்படையில் ஒளியிருக்கின்றன, தஸ்ய பாஷா சர்வமிதம் விபாத்தி, உன்னொழியால் இங்கெல்லாம் ஒளி பெறுகின்றன அப்படின்னு ஒரு பொதுவான கருத்து அது உபநிஷத்துல இருக்கு. அது உங்களுக்கு இந்த வரியை படிச்சப்ப ஞாபகம் வந்து அதனால உங்களுக்கு அதை சொன்னேன். இது வந்து இந்த உரையில எல்லாம் கொடுத்துருக்க மாட்டேன், தர்மபராஜன் உரையில இல்லது சொல்றேன். சோதியுள் சுடராய் தோன்றினா அதான் கருத்து, இறைவன் ஒத்தந்தான் ஒளி வீசு ஒளி உடையவன், இந்த சூரியன் சந்திரன் முதலாகிய எல்லாவற்றுக்கும் ஒளியினுள்ளும் அவன் இருந்து ஒளி வீசுகின்றான் அப்படின்னு கருத்து அதுல வருது. இப்ப ரெண்டாம் பாட்டுக்கு போவோம், நீற்றினை நிறைய பூசி நித்தலும் நியமஞ்செய்து ஆற்று நீர் பூரித்தாட்டும் அந்தனாரை கொள்வான் சாற்று நாள் அற்றதென்று தருமராசர்க்காய் வந்த கூற்றினை குமைப்பர் போலும் குறுக்கை வீரட்டனாரே. இதுல மார்க்கண்டேயருக்காக யமனை உதச்சது அந்த வரலாற்று சொல்ற இது நம்ம திருக்கடவுர் பதிவில் நிறைய பார்த்துருக்கோம். 4.107 டீட்டெயில பார்த்தோம் இல்லையா, இல்ல எல்லா பாட்டிலையுமே சொல்ற யமனை உதச்ச வரலாறு. அதை இங்க திருநாவுக்கரசர் இந்த பதி இந்த திருக்குறுக்கையில பாடின இந்த பதிவில் குறிப்பிடுறாரு. இந்த பாட்டுல நீற்றினை நிறைய பூசி அந்த மார்க்கண்டேயர் எப்படி வழிபட்டாருன்னு வர்ணிக்கிறாரு. இங்க திருநீற்றை நிறைய பூசினார் நெற்றியில தோல்ல மார்புல அப்படின்னு அந்த அந்த விதிப்படி திருநீர் பூசுறது. உடம்புல எங்கெங்கெல்லாம் பூசணும்னு விதிப்படி அவர் உடம்பு முழுக்க திருநீர் பூசிருக்கு. நீற்றினை நிறைய பூசி நித்தலும் நியமஞ்செய்து, நித்தலும் அப்படின்னா தினமும் நாள்தோறும் நியமம் செய்து, நியமம் செய்யறதுனாக்க அந்த என்னென்ன எப்படி எப்படிலாம் வழிபடணுமோ செய்ய வேண்டிய வழிபட வேண்டிய முறைப்படி வழிபடுறது, கடமைகள்லாம் செய்யறது. இப்போ நியம நிஷ்டை அப்படின்னு ஃப்ரேஸ் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு நாளில் நம்ம என்னென்னலாம் செய்யணுமோ, பூஜை பண்ணுறது, இல்லை இது மாதிரி ஸ்நானம் பண்ணுறது, அப்புறம் பூஜை பண்ணுறது, அப்புறம் நைவேத்தியம் பண்ணுறது, இது மாதிரி முறைப்படி செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செய்யுது. அப்புறம் ஆற்று நீர் பூரித்து ஆட்டும், ஆற்று நீர்னாக்க இந்த இடத்துல காவேரி ஜலம் அப்படின்னு உரையில சொல்ற. அப்படி அந்த காவேரி ஜலத்தை எடுத்து பூரித்துன்னா நிறைய எடுக்கிறது, ஒரு குசும்பு நிறைய இல்லை ஒரு கொடை நிறைய எடுத்துன்னு வர்றது பூரித்தல். அப்படி ஆற்று நீரை நிரப்பி கொண்டு ஆட்டும், ஆட்டுதல்னாக்க அபிஷேகம் பண்றது. அப்படி ஒரு சொம்புலையோ ஒரு குடத்துலையோ ஜலத்தை எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்றது. அப்படி ஆற்று நீர் பூரித்து ஆட்டும் அந்தணனாரை, அந்த அந்தணனாராகிய மார்க்கண்டேயரை கொல்வான், இந்த கொல்வான்னாக்க கொல்ல அப்படின்னு அர்த்தம். நம்ம இந்த சில செயல்களில் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த சில பிரயோகங்கள் வரும். கொல்வான் அப்படின்னா இந்த இடத்துல கொல்ல, கொல்வதற்கு இல்லை கொல்ல அப்படின்னு அர்த்தம். அப்படியா, அவரை கொல்ல. சாற்றும் நாள் அற்றது என்று, சொன்ன காலம் முடிஞ்சு போயாச்சு. சாற்றும் நாள் அப்படின்னாக்க சொன்ன காலம், சாற்றுதல்னா சொல்லுது. அப்படி சொன்ன காலம் அற்றது, தீந்து போயாச்சு. என்ன சொன்ன காலம் தீந்து போயாச்சு? மார்க்கண்டேயருக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி வரம் கொடுத்துருந்தா அவ அப்பா அம்மாவுக்கு இல்லையா, உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறப்பான், 16 வயசும் இருப்பான் அப்படின்னு. அந்த 16 வயசு ஆயிடுச்சு, அவ்வளவுதான் இந்த மார்க்கண்டேயரோட ஆயுள் ஆயாச்சு, சொன்ன வரம் கொடுத்த காலம் முடிஞ்சாச்சு அப்படின்னு. சாற்றும் நாள் அற்றது என்று அப்படி சொன்ன காலம் முடிஞ்சு போச்சுன்னு. தருமராசர்க்காய் வந்த கூற்றினை, இங்க ரெண்டு வார்த்தை உபயோகிக்கிறார். தர்மராஜா அப்படின்னு ஒரு வார்த்தை உபயோகிக்கிறார், கூற்று அப்படின்னு ஒரு வார்த்தை உபயோகிக்கிறார். இந்த தர்மராஜன் அப்படிங்கிறது எம்என்ன, இந்த கூற்றுக்கு ஒரு மேல் போஸ்ட் போல் இருக்கு இல்லையா, அந்த ஹைரார்கி மாதிரி கூற்று, யமன், தர்மராஜன் அப்படிலாம் அந்த இது வரும். இந்த மாதிரி நம்ம கோளர் பதிவுலையும் ஒரு பாட்டில் வரும். அதனால தர்மராஜனுக்காக வந்த கூற்றுவனை குமைப்பர் போலும், குமைத்தல்னாக்க கொல்றது அழிக்கிறது. அந்த மார்க்கண்டேயரை கொல்ல வந்த யமனை ஒரு லேசா தன்னோட பாதத்தால் ஒரு உதவு விட்டார், அங்கேயே ரத்தம் கீழே விழுந்து செத்து போயிட்டான் யமன். அதனால எல்லாரையும் கொல்ல வர்ற யமனையே கொன்னவர் சிவபெருமான் மார்க்கண்டேயருக்காக. அதான் சொல்ற தர்மராஜருக்காய் வந்த கூற்றினை குமைப்பர் போலும், இந்த போலும்ங்கிறது ஒரு சில்லர் வேர்டு மாதிரி வச்சு அசை மாதிரி வச்சுக்கலாம், குமைப்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். கூற்றினை குமைப்பர் போலும் குறுக்கை வீரட்டனாரே, அந்த குறுக்கையில் வீரட்டத்தில் இருக்க சிவபெருமான் மார்க்கண்டேயருக்காக யமனை உதச்சார் அப்படிங்கிற செய்தி இங்கே சொல்றார். அதனால இது நமக்கு தெரிஞ்ச வரலாறு அப்படிங்கிறதுனால விளக்கத்துக்கு அதிகமாக இல்லை. மூணாம் பாட்டுக்கு போவோம். தழைத்ததோர் ஆத்தியின் கீழ் ஆவரம் மணலால் கூப்பி அழைத்தங்கே ஆவின் பாலை கறந்து கொண்டு ஆட்டக் கண்டு பிழைத்ததன் தாதை தாளை பெருங்கொடு மழுவால் வீச குழைத்ததோர் அமுதம் ஈந்தார் குறுக்கை வீர் ரட்டனாரே. இந்த பாட்டில் சண்டேச நாயனார் வரலாறு சொல்றார். சண்டேச நாயனார் முற்பட்டவர், எந்த காலத்தில் வாழ்ந்தார்னு நமக்கு தெரியல, ஆனால் அவர் திருஞான சம்தர்சனத்திற்கெல்லாம் முற்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர். அவர் வரலாற்றை நம்ம பார்த்துருக்கோம், திருத்தொண்டத்தொகையை பார்த்தப்போ எல்லா நாயன்மார்கள் வரலாறுகளையும் பார்த்துருக்கோம், அதில் சண்டேச நாயனார் வரலாற்றையும் பார்த்துருக்கோம். இவர் கும்பகோணத்துக்கு வடமேற்க அந்த திருச்செஞ்சலூர் அப்படிங்கிற ஸ்தலத்தில் பிறந்து வளர்ந்தவர், பிராமண குலத்தில் பிறந்து வளர்ந்தார். அவருக்கு முற்பிறவி பயனால இளமையிலேயே எல்லா கலைகளும் இயல்பாகவே உணர்ந்தவர். அவர் அவருக்கு பூனெல்லாம் போட்டு வேதாத்தியாயனெல்லாம் பண்ணுறதுக்கு போட்டப்போ இவருக்கு வாத்தியார் சொல்கிறதுக்கு முன்னாடி இவருக்கெல்லாம் தெரியும், அப்படிப்பட்ட அந்த நிலையில் இருந்தார். அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் அவர் தெருவில் இந்த இடையன் ஏதோ ஒரு மாட்டை வந்து அடிச்சிட்டான், அதை பார்த்து அவருக்கு ரொம்ப வருத்தம் எடுத்து, அப்போ அந்த இடையன்ட்ட மாடு இந்த பசுமாடானது எவ்வளவு உயர்ந்தது, அதில் என்னென்ன விசேஷங்கள்லாம் இருக்குது அப்படிலாம் அவனுக்கு எடுத்து சொல்லி இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இனிமே நானே மாடை வச்சுக்கிறேன் அப்படின்றார். அதுக்கப்புறம் அவருக்கு 7 வயசோ 8 வயசோ 9 அந்த மாதிரி 8 வயசு இருக்கும் வச்சுக்கோங்களேன், அவர் 8 வயசு பையன் பிராமண பையன் வேத தியானம் பண்ணுறதை விட்டுட்டு மாடு மேய்க்க போகிறார். அவரும் சரிங்கிறார், ஏன்னா எல்லாருக்கும் இவர் இரவி பிறவியிலேயே இவருக்கு எல்லா ஞானமும் இருக்குது, அதனால் பாடசாலையில் இருக்கிற வாத்தியாரும் இவருக்கு எல்லாம் தெரியும் என்ன வேணால் பண்ணிட்டோம் அப்படின்னு விட்டேன். இவர் இப்படி இந்த மாடுகளெல்லாம் மேய்ச்சின்னு இருக்கிறப்போ அந்த திரு ஆப்பாடிங்கிறது பக்கத்து கிராமம், அங்கே மண்ணி ஆறுன்னு ஒரு நதி ஓடும், அந்த மண்ணி ஆற்றில் உட்காந்துட்டு அந்த ஆற்று மணலில் சிவலிங்கம் மாதிரி பிடிச்சி அந்த ஆற்றுலேருந்து கொஞ்சம் ஜலத்தை எடுத்து அதே மாதிரி இந்த பக்கத்தில் கிடைக்கிற பூக்கள் இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவார் தினம். அதனால் இந்த பசுக்களும் இவரை வந்து தன்னோட ரொம்ப அன்போட இவருக்கு இவரை பார்த்துமே பால் சொரியும், அந்த பால் சொரியிற பாலை இவர் ஒரு குடத்தில் வச்சுட்டு அந்த பாலால் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிட்டு இருப்பார். ஒரு நாள் வெளியூர்காரன் பார்த்துட்டு ஊரில் வந்து சொல்லிடும், அவன் ஊர் மாடு மேய்க்கிறேன், இந்த பையன் வந்து எல்லா பிள்ளையும் கறந்தது மண்ணில் கொட்டி விளையாடின்னு இருக்கான் அப்படின்னு. உடனே அப்பாவை கூப்பிட்டு விசாரிப்பு, அப்பாட்ட சொல்லுவது மாதிரி உன் பிள்ளை இது மாதிரிலாம் பண்ணுறான்னு. உடனே அப்பா சொல்கிறான், இல்லை இல்லை எச்சதத்துன்னு அப்பா பேர் கொஞ்சம் சொல்கிறேன், இல்லை என் பிள்ளை நல்லவன் நான் நாளைக்கு பார்க்குறேன் நடக்கிறது. மறுநாள் அப்பா வந்து ஒளிஞ்சின்றப்பா எச்சதத்துன்னு ஒரு மரத்தில் ஏறி ஒளிஞ்சின்றப்பான். வழக்கம் போல் விசார சர்மர் ஆற்று மண்ணில் சிவலிங்கத்தை பிடிச்சி பூக்கள் எல்லாம் போட்டு இந்த குடத்தில் பாலை வச்சுட்டு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிட்டு இருப்பார். அப்போ எச்சதத்தன் பொறுக்காமல் ஓடி வந்து திட்டுவான், இவர் காலையிலேயே விழாது, ஒரு குச்சி வச்சு முதுகில் 2 சாத்துவான், அவருக்கு ஒன்றும் உணர்வே இருக்காது. உடனே அவனுக்கு பயங்கர கோபம் வந்து இந்த காலால் இந்த பால் குடம் சிவலிங்கம் எல்லாத்தையும் அடறி உதச்சி பண்ணுவான். அப்போ விசார சர்மர் இப்படி ஏறிட்டு பார்ப்பார், யார்டா நம்ம பூஜை இப்படி சிவ பூஜையில் கெடுக்கிறா அப்படின்னு. அப்போ தான் அப்பா நின்றுருக்கார். ஆனால் உடனே அவருக்கு அப்பாவை தண்டிக்கணும் அப்படின்னு அவருக்கு தோன்றது, உடனே பக்கத்தில் ஒரு குச்சி எடுக்கிறார். இல்லையா மாடு மேய்க்கிறதுனால கையில் குச்சி வச்சுட்டப்பார், இல்லை இந்த ஆட்டங்கரையில் ஏதாவது குச்சிகள்லாம் கிடக்குமே, ஒரு குச்சியை கையில் எடுக்கிறார். அந்த குச்சியே மழுவாக மாறிடுறது, அது ஒரு வீசி வீசுகிற அரப்பாவோட 2 காலம் விட்டுப்பட்டு அப்பா அங்கே கீழே வந்து இறந்து போகிறார். அப்போ சிவனும் பார்வதியும் அங்கே தோன்றி, இனிமேல் உனக்கு அடுத்த அப்பா நான் தான் அப்படின்னு அவரை தன்னுடைய மகனாக ஏற்று அவருக்கு சண்டீசருங்கிற பதவியை கொடுத்து அருள் புரியுது. அந்த வரலாற்றை இங்கே திருநாவுக்கரசர் சொல்கிறார். தழைத்ததோர் ஆத்தியின் கீழ் அப்படின்னா நல்ல தழைத்து செழுமை நல்லா வளர்ந்துருக்கிற ஒரு ஆத்தி மரம், அந்த ஆத்தி மரத்தின் கீழே தாவரம் மணலால் அந்த ஆற்று மணலால் சிவலிங்கத்தை பண்ணி மணலால் குப்பினா மணல் அப்படி பிடிக்கிறார், அப்படி ஆற்று மணலை பிடிச்சி சிவலிங்கம் பண்ணுறார். தாவரம்னா இங்கே சிவலிங்கம்னு அர்த்தம். தாவரம் மணலால் கூப்பி அழைத்து அங்கே ஆவின் பாலை அழைத்து அப்படின்னாக்க இறைவன் அந்த சிவலிங்கத்தில் எழுந்தருளை செய்து அழைத்தல்னா சம்ஸ்கிருதத்தில் ஆவாகனம் அப்படிம்ப, அப்படி எங்கள் சுவாமியை ஆவாகனம் பண்ணுற, சுவாமி இந்த சிவலிங்கத்தில் வந்து இரு அப்படின்னு, அப்படி சிவனை அங்கே அந்த சிவலிங்கத்தில் இருக்கும்படியாக அழைத்து அப்படின்னு எனக்கு தோன்றுறது. உரையில் அவ வந்து பொழிப்புரையில் அவ சும்மா திருநாமங்களை எல்லாம் சொல்லி அப்படின்னு போட்டுட்டான், ஆனால் குறிப்புரையில் இருக்கா துவாத சாந்தத்தின் என்று புஷ்பாஞ்சலியின் சிவாகம விதிப்பட்டு எழுந்தருளை பண்ணி அப்படின்னு அங்கே சொல்லியிருக்கேன். அதனால் இறைவன் அங்கே ஆவாகனம் பண்ணுறதுங்கிறது சில நல்ல விளக்கம். அப்படி அங்கே ஆவாகனம் பண்ணி ஆவின் பால் கறந்து கொண்டு அந்த பசும்பாலை பசுவினுடைய பால் பசுப்பால்னு சொல்லலாம், பசுப்பாலை கறந்து அதால் அபிஷேகம் பண்ணுறது, ஆட்டுதெல்லாம் அபிஷேகம் ஆட்டக்கண்டு அபிஷேகம் பண்ணுறதை பார்த்துட்டு பிழைத்த தன் தாதை அப்படின்னு அதை பார்த்ததும் விசார சர்மருக்கு அப்பாவான எச்சதத்தன் குற்றம் செய்தான். அவ்வளோதான், என்ன குற்றம் செய்தான் அதை நம்ம கதையில் பார்த்தோம். அவர் பாலை கொட்டினான், அந்த சிவலிங்கத்தை உதச்சான், அது மாதிரிலாம் சிவாபராதம் பண்ணான். அப்படி குற்றம் செய்து தன் தாதை தாளை தன்னோட அப்பாவோட காலை பெரும் கொடு மழுவால் வீச பெரிய கொடிய மழு ஆயுதத்தால் வெட்டினார். வீசுதெல்லாம் இங்கே வெட்டுறதுன்னு அர்த்தம். அப்படி வெட்டினதும் சிவபெருமான காட்சி கொடுத்து இவருக்கு அருள் புரிந்தார். குழைத்ததோர் அமுதார் குறுக்கை வீரட்டனாரே, அவருக்கு சிவானந்தத்தை கொடுத்தார் அப்படிங்கிற. குழைத்ததோர் அமுதம்னாக்க ரொம்ப அற்புதமான சிவானந்தம்ங்கிற அமுதத்தை அவர் கொடுத்தார். அப்படி கொடுத்து அருள் புரிந்தார், இன்னொருள் அர்த்தம். அதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். நாலாம் பாட்டுக்கு போவோம். சிலந்தியும் ஆனைக்காவில் திருநிழற் பந்தர் செய்து உலந்து அவன் இறந்த போதே கோச்செங்கனானுமாக கலந்த நீர் காவிரி சூழ் சோநாட்டு சோழர் தங்கள் குலந்தநீர் பிறப்பித்தார் குறுக்கை வீரட்டனாரே. இது கோச்செங்க சோழனுடைய வரலாற்றை சொல்றது. பலரும் பயிர்பில் திருவானைக்காவல், திருவானைக்கா அப்படிங்கிறது இன்னைக்கு திருவானைக்காவல் அப்படிங்கிற, அது ரொம்ப காலத்தோட கோலத்தினால மக்களுக்கு அது மாதிரி பேரெல்லாம் சொல்றது கஷ்டமாயிடுதுன்ட்டு இப்போ டிவி கோவில் அப்படின்னு தான் பஸ்ல எல்லாம் பாக்குறேன். அதனால அப்படிப்பட்ட டிவி கோவில் அது. அந்த திருவானைக்காவல முன்னொரு காலத்துல யானையும் சிலந்தையும் வழிபட்டது, அது ஸ்தல வரலாறு. அதனால தான் அதுக்கு ஆனைக்கானே பேரு. அது திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்துல இருக்கு, காவிரிக்கு நடுப்புற, இந்த பக்கம் காவிரி அந்த பக்கம் கொள்ளிடம், நடுப்புற தீவு, அந்த தீவுல திருவானைக்கா இருக்கு. அது பஞ்சபூத ஸ்தலங்கள்ல அப்பு க்ஷேத்திரம், அப்பு ஸ்தலம் அது, ஜலம் இல்லையா. திருவண்ணாமலை அக்னி, சிதம்பரம் ஆகாசம், அப்படி இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள்ல இது ஜலம் நீர் ஸ்தலம் இது. அங்க இந்த முற்பிறவி காரணத்தினால அங்க இருந்த ஒரு வெண்ணாவல் மரத்தடியில் இருந்த சிவலிங்கத்தை ஒரு யானை பூஜை பண்ணிட்டு இருந்து, அந்த யானை தினமும் காலம்புரை போய் காவேரியில குளிச்சுட்டு தன் தும்பிக்கையில ஜலத்தை உறிஞ்சிட்டு இங்க வந்து சிவலிங்கத்து மேல விட்டு அபிஷேகம் பண்ணி ரெண்டு பூவை போட்டு அது பூஜை பண்ணிட்டு போகும். அதே இடத்துக்கு ஒரு சிலந்தியும் வந்து சேர்றது. இந்த சிலந்தியும் முற்பிறவி காரணமாக சிவ பூஜை பண்றதுக்கு விரும்புறது. அது அந்த வெண்ணாவல் மரத்தடியில் அந்த சிவலிங்கம் இருக்கு, இது மேல இலை சருகு இதெல்லாம் விழறது, அப்படி இதெல்லாம் விழாம பாதுகாப்போம் அப்படின்னு அந்த சிவலிங்கத்துக்கு மேல ஒரு சிலந்தி வலை பின்னி, அது ஒரு பந்தல் மாதிரி சிலந்தி வலை பின்னியாச்சுன்னா அதுல இலைகள் எல்லாம் வந்து அது அந்த வலையிலேயே நிற்கும், கீழே விழாது. அப்படி ஒரு சிலந்தி வலை பின்னி வைக்கிறது. மறுநாள் காலம்பரை வழக்கம் போல யானை குளிச்சுட்டும் ஜலத்தை எடுத்து வர்றது. வந்து பார்த்தா இங்க சிவலிங்கத்துக்கு மேல ஒரே ஒட்டடையா இருக்கு, அந்த மேலான சிவலிங்கத்துக்கு பக்கத்துல. என்ன இது இப்படி, இந்த மாதிரி இந்த யாரோ இப்படி அசிங்கம் பண்ணி வச்சிருக்காள் இந்த இடத்தெல்லாம் அப்படின்ட்டு, அது ஒன்னு இந்த ஜலத்தை பீச்சி அந்த ஒட்டடையெல்லாம் அழிச்சு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிட்டு திருப்பி வழக்கம் போல ரெண்டு பூ போட்டு போறது. கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி அந்த சிலந்தி வந்து நம்ம வலையை இந்த யானை அப்படி அழிச்சுடுத்து அப்படின்னு அது திரும்ப புதுசா ஒரு வலை பின்றது. மறுநாள் காலம்பரை திரும்ப யானை வந்து இதே மாதிரி அழி. இப்படி கொஞ்ச நாள் நடக்கிறது. இந்த யானைக்கு அந்த சிலந்தியோட வலை வந்து அதோட எச்சல் அதோட அசிங்கம் அப்படின்னு சொல்லி இது அழிக்கிறது. அப்படி இருக்கிறப்ப இந்த சிலந்திக்கு ஒரு நாள் ரொம்ப கோபம் வந்து வருது. நான் தினம் வலை பின்றேன், தினம் இந்த யானை வந்து அழிச்சிட்டு போறது, இப்போ நாளைக்கு வரட்டும் அது, நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு அது மனசுக்குள்ள கோபத்தோட காத்துட்டு இருக்கு. மறுநாள் அதே மாதிரி யானை வந்து இதெல்லாம் அழிக்கிறது. அப்போ உடனே இந்த சிலந்தி கிடுகிட்டு யானோட தும்பிக்கைக்குள்ள ஏறி உச்சியில போய் அந்த மண்டைக்குள்ள போய் அது நெருக்கு நெருக்கு நிறைய கடிக்கிறது. அப்ப அதோட அந்த கடி அந்த வலி, அது கடிச்ச இடம், அது மாதிரி பல விஷயங்கள்னால அந்த யானைக்கு வலி பொறுக்க முடியாம அது போய் எப்படியா வெள்ள கடணும் பார்க்க முடியல, அது வலி பொறுக்க முடியல, போய் மண்டை போய் பாறையில முட்டுறது. முட்டி முட்டி கடைசியில அந்த சிலந்தி செத்து போறது, யானையும் செத்து போயிடுறது. அப்போ வந்து யானைக்கு சிவகான பதவி, சிவலோகத்துக்கு சிவன் கொடுத்துடுறார், முக்தி கொடுத்துடுறார். ஆனால் அந்த சிலந்திக்கு இன்னொரு பிறவி கொடுக்குறார். அந்த மறுபிறவியில அது கோச்சக்கட்டுனா பிறக்கிறது. அந்த காரணத்தினால பிறவியிலேயே சிவபக்தி நிறைய உண்டு கோச்சங்கச்சோழருக்கு. பல மாடக்கோயில்கள் கட்டினார் சிவனுக்கு. நம்ம மாடக்கோயில்னா ஒரு எலிவேட்டட் கோவில் இருக்கும், ஒரு கோயிலுக்குள்ள போனோம்னா ஒரு 10 படி 15 படி 20 படி ஏறி சிவன் சன்னதிக்கு போற மாதிரி இருக்கும், அதுக்கு மாடக்கோயில் பேரு. பல இடங்கள் அப்படி இருக்கும், நீங்க பார்த்தா தெரியும். அந்த மாதிரி மாடக்கோயில் வந்து கோயிலோட அமைப்புல ஒரு அமைப்பு. அவர் தான் திருவானைக்காவல கோவில பெருசா கட்டினவர். 63 நாயன்மார்கள் ஒருவர். அவரோட கதையை நம்ம 63 திருத்தொண்டத்தை பார்த்துருவோம் டீட்டெயில்ட. அதை இங்க சொல்ற சிலந்தியும் ஆனைக்காவில், அந்த திருவானைக்காவல சிலந்தி திருநிழல் பந்தல் பந்தர் செய்து, பந்தர் அப்படின்னா பந்தல், திருநிழல் பந்தல் அப்படின்னா சுவாமிக்கு செய்கின்ற நிழல் கொடுக்கின்ற பந்தல் இல்லையா. இப்ப கோயில இருக்கிறது எல்லாத்துக்கும் திரு அப்படின்பா, அந்த இறைவனுடைய சேர்ந்து இருக்கிறதுனால. அது தர்மபுரம் சாதன ஒரு உரையில சொல்லுவார், நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு வந்து விளக்கமாறு அப்படின்னு பேரு, இல்லை தொடப்போம். ஆனால் அது கோவில் இருந்தாக்க திரு அழகு அப்படின்னு பேரு. அது மாதிரி கோவில் இருந்தா திரு வரும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அதனால சிவருக்கு செய்யறதுனால அது திருநிழல் பந்தல். அப்படி திருநிழல் பந்தல் செய்து உலர்ந்து அவன் இறந்த போதே, அவன் அப்படின்னாக்கா அப்பொழுதுன்னு அர்த்தம், அங்கு அப்பொழுது அப்படின்னு அர்த்தம். அவன் அப்படின்னா முனிச்சு எழுனது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. உலர்ந்து உலத்தல் அப்படின்னாக்க அழிஞ்சு போறது, செத்து போறது. இறத்தல் அப்படின்னாலும் செத்து போறது. அதனால உலர்ந்து அவன் இறந்த போதே அப்படின்னாக்க அப்போ அழிந்து இறந்த பொழுதே அடுத்த பிறவியாக கோச்சங்கனானுமாக பிறப்பித்தார் இல்லையா, கோச்சங்கனானுமாக பிறப்பித்திட்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். நடுப்புற டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் இப்படி கோச்சங்கனாக கோச்சங்க சோழனாக சோழர் குடும்பத்தில் பிறப்பித்தார். கலந்த நீர் காவிரி சூழ், அது என்ன காவிரி தெரியும், கலந்த நீர் காவிரின்னா கலந்த நீரை உடைய காவிரி அப்படின்னு அர்த்தம். அது என்ன கலந்த நீரை உடைய காவிரி, அது சிவனோட கலந்த நீர் அது. ஏன்னா அங்க திருவானைக்கா அப்பு ஸ்தலம் இல்லையா, அங்க சுவாமி சன்னிதியில எப்போ காவிரி ஜலம் ஊறிண்டு இருக்கும். அதனால இறைவனோட கலந்த நீர் அப்படின்னு அது ஒரு அர்த்தம். அதே மாதிரி வேற பாடல்கள்லையும் பார்த்துருக்கலாம், செழுநீர் திரளை அப்படின்னு திருநாவுக்கரசு சொல்லுவார், திருவானை காவல செழுநீர் திரள் ஜலத்தின் வடிவமாக இருக்கிற சிவருமான அப்படிங்கிற மாதிரி. அதனால இந்த கலந்த நீர்ங்கிறது அப்படி சுவாமியோட கலந்து இருக்கிற நீர் உடைய காவிரி சூழ்கின்ற சோநாட்டு சோழர் தங்கள் குலந்தனில். அந்த சோநாடுங்கிறது சோழ நாடுன்னு அர்த்தம். அப்படி இந்த சோழ நாட்டு சோழர்களுடைய குலத்துல பிறப்பித்திட்டார், பிறக்க செய்தார் குறுக்கை வீரட்டனார். அதனால அந்த சிலந்திய கோச்சங்கனாக சோழ ராஜாவாக பிறக்க செய்தவர் குறுக்கை வீரட்டனார் அப்படின்னு சொல்றார். இதுதான் அந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். திருச்சிற்றம்பலம்.